ஞாயிறு சிந்தனை.
அன்புள்ளங்களே, ஞானோதயம் அறிவொளி ஆன்மீக ஒளி எங்கே கிடைக்கும்? போதி மரத்தடியில், மலை முகடுகளில் அல்லது அடர்ந்த காடுகளில் கிடைக்கும். பன்றிகள் மத்தியில் பசி மயக்கத்தில் இருக்கும்போது இந்த ஆன்மீக ஒளி கிடைக்குமா? கிடைக்கும், கிடைத்தது என்று இன்றைய நற்செய்தி கூறுகின்றது. ஆம் அன்பர்களே, நமக்கெல்லாம் மிகவும் தெரிந்த உவமை, இயேசு கூறிய உவமைகளிலேயே மிகவும் பிரபல்யமான புகழ்பெற்ற உவமை என்று சொல்லப்படும் ஊதாரி மகன் அல்லது காணாமற் போன மகன் உவமை இந்த நல்ல செய்தியை நமக்கு தருகின்றது. நம் கதையின் நாயகன், இந்த காணாமற் போன மகன், ஆன்மீக ஒளி பெற்ற அந்த நிகழ்வை இன்றைய நற்செய்தி இவ்வாறு கூறுகின்றது.
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 15. இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டிக் கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும்பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுக்களால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், "நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆள்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன்" என்று சொல்லிக் கொண்டார்.
அன்புள்ளங்களே, இந்த ஓமைய இதுவரை பலமுறை நான் சிந்தித்திருக்கின்றேன். என்னுடைய சிந்தனைகள் எல்லாமே திருந்தி வந்த மகன், அவனை ஏற்று விருந்தளித்த தந்தை, அதை ஏற்றுக்கொள்ளாத மூத்த மகன், அவனை சமாதானப்படுத்த முயன்ற தந்தை என்று இந்த கதையின் இரண்டாம் பாகத்திலேயே என்னுடைய கவனம் அதிகமாக இருந்து வந்தது. இன்றைய ஞாயிறு சிந்தனையில முதல் பகுதியில நம்முடைய சிந்தனைகளை அதிகம் பகிர்வோம். இளைய மகனை பற்றி சிந்திப்போம். அதுவும் மனம் மாறி திரும்பி வந்த கண்டுபிடிக்கப்பட்ட மகனை விட காணாமல் போன மகனை பற்றி அதிகம் சிந்திப்போம். காணாமல் போவது என்ன என்பதை ஆழமாக சிந்திப்போம்.
உன்னை தேடி தேடி அலைந்தேன் வாழும் தெய்வமே, உந்தன் ஒளியை என்று காண்பேன் வாழ்வின் தெய்வமே என்றும் வாழும் தெய்வமே.
அன்பு நெஞ்சங்களே, ஆன்மீக எண்ணங்களை எழுதுறதுல புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர் ரான் ரால்ஹைசர் என்ற ஒரு குரு. இவரது சிந்தனைகள் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். அவர் இந்த காணாமற் போன மகன் உவமையை பற்றி எழுதும்போது காணாமல் போவது பற்றி கொஞ்சம் விரிவாக சிந்தித்திருக்கின்றார். அவரது சிந்தனைகளே என்னையும் இந்த வழியில் சிந்திக்க தூண்டின. ரான் ரால்ஹைசர் வாழ்க்கையில 14வது வயதில் நடந்தவைகளை அவர் இவ்வாறு கூறியுள்ளார்.
"எனக்கு 14 வயது ஆனபோது கோடை விடுமுறையில் நடந்த சில நிகழ்வுகளால் என் உலகம் நொறுங்கி போனது. நல்ல உடல் நலமும் அழகும் நிறைந்த ஒரு 20 வயது இளைஞன் என் வீட்டுக்கருகே வாழ்ந்தான். அவனை பார்க்கும் போதெல்லாம் பிற்காலத்தில் நானும் அவனைப் போல் இருக்க வேண்டும் என்று நினைப்பேன். அந்த விடுமுறையில் ஒருநாள் அவன் தூக்கில் தொங்கி இறந்தான். அதே விடுமுறையில் என் நண்பர்களில் ஒருவன் வேலை செய்யும் இடத்தில் ஒரு விபத்தில் இறந்தான். வேறொரு நண்பன் குதிரை சவாரி பழகும்போது தூக்கி எறியப்பட்டு கழுத்து முறிந்து இறந்தான். இந்த மரணங்கள் எல்லாம் ஒன்றன்பின் ஒன்றாக 1 மாதத்திற்குள் நடந்தன. இவர்களது அடக்கச் சடங்கில் நான் பீடச் சிறுவனாய் உதவி செய்தேன். வெளிப்படையாக என் உலகம் மாறாதது போல் நான் காட்டிக்கொண்டாலும் என் உள் உலகம் சுக்கு நூறாய் சிதறியது. இருள் என்னை கடித்து குதறியது. இந்த சோகம் என் உள்ளத்தை ஆக்கிரமித்த அதே வேளையில் மற்றொன்றும் என் உள்ளத்தில் மெதுவாக சப்தமில்லாமல் நுழைந்தது. அதுதான் விசுவாசம். வாழ்க்கையை வேறொரு கோணத்தில் பார்க்கவும் எனக்குள் மண்டிக் கிடந்த குறைகளோடு என்னையே நான் ஏற்றுக்கொள்ளவும் அந்த விசுவாசம் எனக்கு உதவியது. நான் இன்று ஒரு குருவாக இருப்பதற்கு அந்த கோடை விடுமுறை பெரிதும் உதவியது. சூழ்ந்த இருளில் என்னை காணாமல் போகச் செய்த அந்த கோடை விடுமுறைதான் என்னை அதிகம் வளரச் செய்தது."
தனது 14வது வயதில் நடந்தவைகளை இவ்வாறு கூறுகின்ற ரால்ஹைசர் தொடர்ந்து கிறிஸ்டினா கிராஃபர்ட் என்பவர் எழுதியுள்ள மம்மி டியரஸ்ட் சர்வைவர் என்ற 2 புத்தகங்களை பற்றியும் கூறுகின்றார். கிறிஸ்டினா ஒரு வீட்டில் வளர்ப்பு பிள்ளையாக வளர்ந்தவர். அந்த வீட்டில் அவர் அடைந்த துன்பங்களையெல்லாம் இந்த புத்தகங்களில் அவர் விளக்குகின்றார். அவர் வாழ்க்கையில இருள் மட்டுமே சூழ்ந்திருந்த காலங்களைப் பற்றி அவர் எழுதும்போது, அந்த நாட்களில் நான் முற்றிலும் காணாமல் போயிருந்தேன் என்று எழுதிவிட்டு உடனே காணாமல் போவதும் ஒருவகை கண்டுபிடிப்புதான் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆம் அன்புள்ளங்களே, காணாமல் போவதில் பல உண்மைகளை நாம் கண்டுபிடிக்கலாம். முற்றிலும் காணாமல் போகும், முற்றிலும் நொறுங்கிவிடும் நிலைகள் முடிவுகள் அல்ல. அந்த இருள், அந்த நொறுங்குதல் புதிய வழிகளை, புதிய ஒளியை நம்முள் உருவாக்கும். ஆன்மீக ஒளி பெறுவதற்கு காணாமல் போவதும் ஒரு வகையில் உதவி செய்யும்.
உன்னை தேடும் எந்த உள்ளம் என் உள்ளத்தில் உறைந்திடவா, உன்னை பாடும் எந்த நெஞ்சம் என் உயிரினில் கலந்திடவா.
அன்பு நெஞ்சங்களே, அன்னை தெரேசாவை அண்மையில அதிகமாக நினைத்து மகிழ்ந்தோம், பெருமைப்பட்டோம். அந்த அன்னையை புகழாத நாடு இல்லை, மதம் இல்லை, மொழி இல்லை. அவ்வளவு உயர்ந்த இடத்தை இந்த அருளாளர் மனித மனங்களில் பெற்றிருக்கின்றார். காணாமல் போவதை தொடர்ந்து சிந்திக்க அன்னை தெரேசாவின் வாழ்க்கை நமக்கு உதவியாக இருக்கும். என் அன்பர்களே, இப்படி நான் சொல்வது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றதா? தொடர்ந்து கேளுங்கள். 3 ஆண்டுகளுக்கு முன்னால் மதர் டெரேசா கம் பி மை லைட் என்ற புத்தகம் வெளியானது. அன்னை தெரேசா தனிப்பட்ட வகையில் எழுதி வைத்திருந்த எண்ணங்களையெல்லாம் தொகுத்து பிரையன் கொலோதியைச்சுக் என்பவர் இந்த புத்தகத்தை வெளியிட்டுள்ளார். இந்த புத்தகத்தை நான் இதுவரை வாசிக்கவில்லை. ஆனால் இதை வாசித்தவர்கள் அன்னை தெரேசாவை பற்றி அதிர்ச்சி அடைந்ததாக எழுதியிருக்கின்றனர். அவரது வாழ்வின் 50 ஆண்டுகள் அந்த அன்னையின் மனதில் எழுந்த சந்தேகங்கள், கலக்கங்கள், போராட்டங்கள் ஆகியவைகள் இந்த புத்தகத்தில் கூறப்பட்டுள்ளன. யாருமே செய்ய விரும்பாத ஒரு பணியை ஆழ்ந்த அன்போடு நாள் தவறாமல் செய்து வந்த அந்த அன்னைக்கு இப்படி ஒரு நிலையா? அதுவும் அவர் அந்த பணிகளை செய்து வந்த காலத்தில் இப்படி ஒரு நிலையை அவர் அனுபவித்தாரா? அவர் வாழ்ந்த 87 ஆண்டுகளில் 50 ஆண்டுகள் இதுபோன்ற போராட்டங்களில் கழிந்தனவா? புத்தகத்தை வாசித்த பலருக்கும் எழுந்த கேள்விகள் இவை. இந்த புத்தகம் வெளிவந்ததும் ஒரு சிலர் அன்னை தெரேசா வாழ்ந்த வாழ்க்கை, அவரது சேவை அனைத்தின் மீதும் சந்தேகங்களை எழுப்பி அவரை குறித்த தவறான முடிவுகளுக்கும் வந்துள்ளனர். உயர்ந்த நிலையில் நாம் போற்றி மதிக்கும் மனிதர்கள் எவரும் கேள்விகள், குழப்பங்கள் இவற்றால் அலைகழிக்கப்படுவது கிடையாது என்று நாமே தீர்மானித்துக் கொள்கின்றோம். மகாத்மா காந்தி எழுதிய சத்திய சோதனை என்ற புத்தகமும் காந்தியை குறித்து கேள்விகளை எழுப்பவில்லையா? ஆனால் அன்பர்களே, நிதானமாக ஆழமாக சிந்தித்தால் அன்னை தெரேசா போன்ற அற்புத உள்ளங்களால் மட்டுமே இத்தனை நீண்ட, இவ்வளவு ஆழமான துன்பங்கள், கலக்கங்கள், இருள் நிறைந்த நாட்கள் இவைகளை சமாளித்திருக்க முடியும் என்பது விளங்கும். அதிலும் சிறப்பாக அன்னை தெரேசா செய்து வந்த பணியில் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தின் மிகவும் மோசமான, இருள் நிறைந்த, நம்பிக்கையை குறைக்கும் துன்ப நிகழ்வுகளையே மீண்டும் மீண்டும் அவர் சந்தித்ததால் அவர் மனதிலும் இருள், பயம், கேள்விகள், குழப்பங்கள் இவை சூழ்ந்தது இயற்கைதானே. இப்படி கேள்விகளும் குழப்பங்களும் இல்லாமல், எந்தவித சலனமும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கை ஓடியிருந்தால், ஒன்று, அவர் உணர்வுகளற்ற ஒரு இயந்திரமாய் இயங்கியிருக்க வேண்டும், அல்லது மண் மீது நடந்தாலும் வானில் பறக்கும் வானத்துதராக அவர் இருந்திருக்க வேண்டும். நல்லவேளை அவர் ஒரு சாதாரண மனித பிறவி. ஆனால் உன்னதமான ஒரு மனித பிறவியாக அவர் இருந்ததனால் இந்த இருள் நடுவிலும் அவரால் தன்னுடைய பணிகளை தொடர முடிந்தது. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு கதறியது நமக்கெல்லாம் நினைவிருக்கும். இறைவனின் மகனே இப்படி ஒரு இருளை சந்தித்த போது, தான் அல்லது தனது கடவுள் காணாமல் போய்விட்டதாக உணர்ந்தபோது, அன்னை தெரேசாவை போன்ற சாதாரண ஆனால் உன்னத மனிதர்கள் இந்த இருளை சந்தித்ததில் ஆச்சரியம் எதற்கு, அதிர்ச்சி எதற்கு?
தரிசனம் நாடி தவிப்பவர் கோடி தலைவா வருவாயா, கருணை தருவாயா.
அன்பு நெஞ்சங்களே, இருள், துயரம், கலக்கம் இவைகளை சந்திக்காத மனிதர்களே கிடையாது. ஆனால் அந்த நேரங்களில் அந்த இருளுக்குள் தங்களையே புதைத்துக் கொள்வோர் நம்மில் பலர் உண்டு. ஒரு சிலர் தங்களது உள் உலகம் இருள் சூழ்ந்ததாக இருந்தாலும் வெளி உலகை ஒளிமயமாக்கினார்கள் அன்னை தெரேசாவைப் போல். நமது இன்றைய நற்செய்தி கதையின் நாயகனிடம் திரும்பி வருவோம். பன்றிகள் நடுவே பசி மயக்கத்தில் இருந்த அந்த இளைய மகன் பன்றிகளோடு தன்னையே புதைத்து கொள்ளாமல், அவைகள்தான் இனி தன்னுடைய வாழ்வு என்று விரக்தி அடையாமல், நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போவேன் என்று எழுந்தானே, அதுதான் அழகு. அதுதான் நாம் துவக்கத்தில் கூறிய அந்த ஞான உதயம் ஆன்மீக ஒளி. காணாமல் போவதும் ஒரு வகையில் பார்க்கப் போனால் அழகுதான். அப்படி காணாமல் போகும்போது அதுவரை நம்முடைய வாழ்வில் காணாமல் போயிருந்த பல உண்மைகளையும் விசுவாச உணர்வுகளையும் நம்மால் மீண்டும் கண்டுபிடிக்க முடியும். எனவே அன்புள்ளங்களே, இறைவனை நோக்கி எழுந்து நடப்போம். மீண்டும் நம்மை நாமே கண்டுபிடிப்போம்.
உண்ணாமல் உறங்காமல் தவம் புரிவோரும் உள்ளேங்கி தவிப்பதும் தரிசனமே. உண்ணாமல் உறங்காமல் தவம் புரிவோரும் உள்ளேங்கி தவிப்பதும் தரிசனமே. அடியார்கள் அலைமோதும் திருத்தலம் தோறும் அகம் காண துடிப்பதும் தரிசனமே. கவலை கண்ணீர் நடுவில் தேடுதலும் தன் தரிசனமே. மனம் கருணையில் மகிழும் போதும் நாடுதலும் தன் தரிசனமே. கவலை கண்ணீர் நடுவில் தேடுதலும் தன் தரிசனமே. மன கருணையில் மகிழும் போதும் நாடுதலும் தன் தரிசனமே. கடலை சேரும் வரை நதி அலைந்தே ஓடி வரும் ஒளியில் மூழ்கும் வரை மனம் தரிசனம் நாடி வரும். தரிசனம் நாடி தவிப்பவர் கோடி தலைவா
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.